الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري نقول في توحيد الله معتقدين بتوفيق الله إن الله واحد لا شريك له ولا شيء مثله ولا شيء يعجزه ولا إله غيره قديم بلا ابتداء دائم بلا انتهاء لا يفنى ولا يبيد ولا يكون إلا ما يريد لا تبلغه الأوهام ولا تدركه الأفهام ولا يشبه الأنام حي لا يموت قيوم لا ينام خالق بلا حاجة رازق بلا مؤنة இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களும் இதுவரைக்கும் நம்ம படித்து கொண்டு வந்த விஷயங்களுடைய ஒரு சுருக்கமும் மேலும் சில அடிப்படைகளையும் இமாம் நமக்கு சொல்றான். முதலாவதாக இன்றைய பாடத்தில் 12வது குறிப்பில் இமாம் சொல்கிறார்கள், முமீதுன். முமீதுன் என்றால் மௌத்தை கொடுப்பவன், மரணிக்க செய்பவன். மாத்த எமூத்து என்றால் மரணித்தான். அமாத்த யுமீத்து என்றால் மரணிக்க செய்வான். யுஹி வ யுமீத். அமாத்த என்றால் மரணிக்க வைத்தான், யுமீத்து என்றால் மரணிக்க வைப்பான். முமீதுன் அதிலிருந்து இஸ்மு, மௌத்தாக்கக்கூடியவன். பிலா மகாஃபத்தின், பயமின்றி. முதல்ல அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறமா நம்ம கருத்து சொல்லுவோம். முமீதுன், மௌத்தை கொடுப்பவன். பிலா மகாஃபத்தின், பயமின்றி. பாஇசுன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன். பாஇசுன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன். பிலா மஷக்கத்தின், சிரமமின்றி. மஷக்கத்துன், சிரமம். பிலா மஷக்கத்தின், சிரமமின்றி. முமீதுன், மரணத்தை கொடுக்கக்கூடியவன். பிலா மகாஃபத்தின், பயமின்றி. பாஇசுன், உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பக்கூடியவன். பிலா மஷக்கத்தின், சிரமமின்றி. மாசால பிசிஃபாத்திஹி கதீமன் கப்ல ஹல்கிஹி. மாசால, அவன் என்றும் இருந்தான். பிசிஃபாத்திஹி, அவனுடைய தன்மைகளுடன். மாசால, என்றும் இருந்தான், எப்போதும் இருந்தான், எப்போதும் இருப்பான். மாசால என்றும் இருந்தான், பிசிஃபாத்திஹி, அவனுடைய தன்மைகளுடன். கதீமன், ஆதியில். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், கதீம் என்ற வார்த்தையை விட எந்த வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியது, அல் அவ்வல் என்ற வார்த்தை. ஹூ ஃபர்ஸ்ட் பாடம் ஆரம்பத்தில் ஹுவல் அவ்வலு ஹுவல் ஆஹிரு. அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை புகழ்ந்திருப்பது அல் அவ்வல் என்ற வார்த்தையை கொண்டு. கதீமுன், அதாவது தொடக்கம் இல்லாமல் ஆரம்பத்திலேயே இருந்தவன். மாசால பிசிஃபாத்திஹி, அவன் அவனுடைய தன்மைகளுடன் என்றும் இருந்தான். கதீமுன், முன்பிருந்தே, தொடக்கத்திலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே. கபில ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளை படைப்பதற்கு முன்பு. முதல்ல அர்த்தம் புரிஞ்சு கொள்ளுங்க. மாசால, அவன் என்றும் இருந்தான். பிசிஃபாத்திஹி, அவனுடைய தன்மைகளுடன். கதீமன், முன்பிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே, தொடக்கத்திலிருந்தே. கபில ஹல்கிஹி, அதாவது அவனது படைப்புகளை படைப்பதற்கு முன்பிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே அவன் அவனுடைய தன்மைகளுடன் இருந்தான். அல்லாஹு தாலாவிற்கு என்னென்ன பெயர்களையும் தன்மைகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லியிருக்காங்களோ, இப்ப ரஹ்மான் உதாரணத்துக்கு, அளவற்ற அருளாளன், ரஹ்மத் செய்யக்கூடியவன். அப்ப ரஹமத்து செய்வதற்கு படைப்புகளே இல்லாமல் இருந்துச்சு, புரியுதா? படைப்புகளை படைக்கிறதுக்கு முன்னாடி ரஹமத்துங்கிறது யார் மேல செய்ய முடியும்? இல்ல. ஆனாலும் அல்லாஹு தஆலா அப்போது ரஹ்மானாக இருந்தானா இல்லையா? அப்போது ரஹ்மானாக இருந்தான். கபில ஹல்கி, படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் அவனுடைய தன்மைகளுடன் என்றும் இருந்தான். லம் எஸ் தத், அதிகரிக்கவில்லை. பி கவுனிஹிம், அந்த படைப்புகள் உண்டாகியதால். பி கவுனிஹிம், படைப்புகள் உண்டாகியதால். ஷெய்அன், எதுவும். அல்லாஹுவிற்கு படைப்புகளை படைச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிஃபத்து வந்தது அப்படி கிடையாது. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படி, சும்மா இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவன் ஒரு வேலையை செய்ய செய்ய அவனுக்கு ஒரு ஒரு பேரை நம்ம சொல்லுவோம், அவனுக்கு ஒரு ஒரு புகழ்ச்சி வரும். இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, அப்பா இதை கண்டுபிடிச்சிட்டாருப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரை கொஞ்சம் புகழ்வாங்க. இன்னொரு விஷயத்தை உன்ன கண்டுபிடிச்சாரு, அப்பா இதையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாருப்பா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புகழ்வாங்க. அப்போ படைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை செய்ய செய்ய அவர்களுக்கு கல்வி, அனுபவம், திறமை என்பது வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அல்லாஹுக்கு அப்படியா? என்ன கிடையாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பு என்னென்ன தன்மைகள் அவனுக்கு இருந்தனவோ அந்த தன்மைகள் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு கூடலை. புரியுதா? அப்படி கூடுனுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? முன்னாடி வந்து தன்மை குறைவா இருந்துச்சு, இப்ப படைச்சதுனால கூடிருச்சுன்னு. இப்ப மனிதனுக்கு எப்படி, அவனுடைய அறிவு வந்து ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய அறிவு. அவனுடைய அறிவு, அனுபவம், திறமைகள் எல்லாமே வளரக்கூடியது. இப்ப இந்த வருஷம் நமக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, படிச்சோம், படிச்சு கொடுத்தோம், அதே போல வந்து பல விஷயங்களை எழுதணும், பலர்கிட்ட பேசணும். அப்ப அடுத்த வருஷத்துக்கு பார்க்கும்போது சென்ற வருஷத்துல இருந்ததை விட அறிவு கூடும். புரியுதுங்களா? பொதுவா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம அனுபவம். அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம்ல, இவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது, இவர் ரொம்ப நாள் படிச்சவர். இப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான். அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி குறைவா இருந்ததுனாலதான் பின்னாடி அதிகமானுச்சுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம திரும்ப இன்ஷால்லாஹ் அதை விளக்குவோம். இப்போதைக்கு இதை பாருங்க. மாசால பிசிஃபாத்திஹி கதீமன் கப்ல ஹல்கிஹி, அவன் அவனுடைய தன்மைகளுடன் என்றும் இருந்தான். அவனுடைய படைப்புகளை படைப்பதற்கு முன்பே லம் யஸ்தத், அல்லாஹ் அதிகமாகிவிடவில்லை. பி கவுனிஹிம், அந்த படைப்புகள் உண்டாகியதால். ஷெய் அன், எந்த அளவும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அல்லாவுக்கு இல்மு வந்துச்சு, படைப்புகளை படைச்சதுனால, பல வருஷங்கள் ஓடியதுனால அல்லாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, சில விஷயங்கள் அல்லாஹ் முன்னாடி தெரியாம இருந்து தெரிஞ்சுக்கிட்டான். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. லம் யஸ்தத் பி கவுனிஹிம் ஷைஅன், லம் யகுன் கப்லஹும் மின் சிஃபாத்திஹி, லம் யகுன் இருக்கவில்லை. கப்லஹும் இவர்களுக்கு முன்பு, மின் சிஃபத்திஹி அவனுடைய தன்மையில், அதாவது படைப்புகளை படைப்பதற்கு முன்பு. கப்லகம் இவர்களுக்கு முன்னார்னா என்ன அர்த்தம்? படைப்புகளை படைப்பதற்கு முன்பு அவனுடைய தன்மையில் இல்லாத ஒன்று, படைப்புகளை உண்டாக்கியதற்கு பிறகு, படைப்புகள் உண்டானதற்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் கூடியதா என்றால் கிடையாது. புரியுதுங்களா? அர்த்தம் புரிஞ்சா? வகமாகான பிசிஃபாத்திஹி அசலியன், வகமாகான அவன் இருந்தது போன்று, பிசிஃபாத்திஹி அவனுடைய தன்மைகளுடன், அசலியன் என்றென்றும் நிரந்தரமானவனாக, கதாலிக்கு அவ்வாறே, லா யசாலு அலைஹா அந்த தன்மைகளின் மீதே அவன் இருப்பான், அபதியன் எப்போதும், ஃபியூச்சர்ல. அசல் என்பது எதை குறிக்கக்கூடிய வார்த்தை? முன்னாடி. புரியுதுங்களா? அபத் என்பது பின்னாடி குறிக்கக்கூடியது, என்றென்றும் நிரந்தரமா, இனி வருங்காலத்திலேயே முடிவில்லாத காலம். திரும்ப பாருங்க, மாசால பிசிஃபாத்திஹி கதீமன் கப்ல ஹல்கிஹி, அவன் அவனுடைய தன்மைகளோடு என்றும் இருந்தான். கப்ல ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளை படைப்பதற்கு முன்பு. லம் யஸ்தத், அவன் அதிகமாகி விடவில்லை. பி கவுனிஹிம், படைப்புகள் உண்டாகியதால். ஷெய்அன், எந்த வகையிலையும். எப்படி? லம்யக்குன் கப்லஹும் மின் சிஃபத்திஹி, இவர்களுக்கு முன்பு அவனுடைய தன்மையில் இல்லாத ஒன்று, புதிதாக அவனுக்கு எதுவும் அதிகமாகி விடவில்லை. வகமாகான பிசிஃபாத்திஹி அஜலியன், அவன் அவனுடைய தன்மைகளோடு என்றும் இருந்ததை போன்றே, கதாலிக அவ்வாறே, லா யசாலு அலைஹா அபதியன், அந்த தன்மைகளின் மீது அவன் என்றும் நீங்காமல் இருப்பான், அபதியன் எப்போதும். லைஸ முன் ஹலகல் ஹல்க, படைப்புகளை படைத்ததிலிருந்து இஸ்தஃபாத அவனுக்கு கிடைத்தது இஸ்மல் ஹாலிகி, ஹாலிக் என்ற பெயர் என்பது கிடையாது. லைச என்றால் இல்லை, கிடையாதுன்னு அர்த்தம். முன் ஃப்ரம் அர்த்தம் ஸ்டார்டிங். முன் ஹலகல் ஹல்க, படைப்புகளை படைத்ததால் இஸ்தஃபாத அவனுக்கு கிடைத்தது இஸ்மல் ஹாலிகி, ஹாலிக் என்ற பெயர். அப்ப படைப்புகளை படைச்சதனாலதான் அல்லாஹுவை நாம் ஹாலிக், படைக்கக்கூடியவன் என்று சொல்கிறோமா என்றால் இல்லை. படைப்புகளை அவன் படைக்கவே இல்லை என்றாலும் அவன் யார் தான்? ஹாலிக் தான். புரியுதா? கவனிச்சு பதில் சொல்லணும். வலா பி இஹ்தாஸில் பரியதி இஸ்தஃபாத இஸ்மல் பாரி, ஹல்கு பரியத்துன்னு ரெண்டுலாமே ஒரே அர்த்தம் தாமா. இங்க பாருங்க, வலா பி இஹ்தாஸில் பரியதி, இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியதால் இஸ்தஃபாத அவனுக்கு கிடைத்தது, அவன் கிடைக்க பெற்றான் இஸ்மல் பாரி, பாரி என்ற பெயரை உருவாக்குவான் என்ற பெயரை. இப்ப அல்லாஹுடைய அல் அஸ்மாவுல் ஹுஸ்னால அல் ஹாலிக் என்பது ஒரு பெயர். அதே போல அல் பாரி ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரி உல் முசவ்விர், அல் ஹாலிக் படைக்கக்கூடியவன், அல் பாரி உருவாக்கக்கூடியவன். இப்ப அல் ஹாலிக் படைக்கக்கூடியவன் என்ற பெயரு, படைப்புகளை அவன் படைத்ததால் தான் அவனுக்கு நாம் படைப்பவன், படைப்பாளன், படைக்கக்கூடியவன் என்று சொல்கிறோம் என்று யாராவது கருதினால் அது தப்பு. புரியுதா? படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவன் ஹாலிக்காக இருந்தான், படைப்புகளை படைத்ததற்கு பிறகும் அவன் ஹாலிக்காக இருக்கிறான், படைப்புகளை அழித்ததற்கு பிறகும் அவன் ஹாலிக்காக இருப்பான். அதே போல அல் பரியா, இப்பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை அவன் உருவாக்குனதுனாலதான் உருவாக்கக்கூடியவன், உருவாக்குபவன் என்ற அல் பாரி என்ற பெயர் அவனுக்கு வந்தது என்று யாராவது நினைத்தால் அது தவறு. இந்த பிரபஞ்சத்தையே அவன் உருவாக்காமல் இருந்தாலும் அவனுக்கு அல் பாரி என்ற பெயர் இருக்கிறது. லஹு மானர் ருபூபியதி, ரப்பு என்ற தன்மை அவனுக்கு இருக்கிறது. வலா மர்பூப், புரியுதா? ரப்பு என்றால் என்ன? படைத்து பரிபாலித்து வளர்த்து தகுந்த பக்குவப்படுத்தக்கூடியவன். ரப்புக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை படைக்கணும், அதை வந்து பக்குவப்படுத்தணும், அதை பாதுகாக்கணும், அதை வளர்க்கணும். புரியுதுங்களா? லஹு மானர் ருபூபியதி, அவனுக்கு ரப்பு என்பதின் அர்த்தம் இருக்கிறது. வலா மர்பூப், அங்கு படைத்து பரிபாலிக்கக்கூடிய எதுவும் இல்லை என்றாலும் சரியே. இப்ப ஒரு நேரம் இருந்துச்சு, அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? காணல்லாஹ் வலம் யகுன் ஷைஉன், அல்லாஹ் இருந்தான், அல்லாஹுவோடு எதுவும் இருக்கவில்லை. காணல்லாஹ், அல்லாஹ் இருந்தான், அசல்ல அல்லாஹ் இருந்தான், வலம் யகுன் மஅஹு ஷைஉன், அவனோடு எதுவும் இருக்கவில்லை. சரி, அப்போதும் அவனுக்கு இந்த ரப்பு என்ற பெயர் இருந்ததா என்றால் இருந்தது. இப்ப படைத்து பரிபாலித்து வளர்த்து தகுந்த பக்குவப்படுத்தக்கூடியவன் சொன்னோம். அப்ப அப்படிப்பட்ட பொருள் எதுவுமே அங்க இல்லையே. புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் மர்பு, அல்லாஹ் ரப்பு. இப்ப நாம் யாரு? அல்லாஹுவால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்பட்டு அல்லாஹுவால் பராமரிக்கப்பட்டு வரோம். ஆனா நம்மையெல்லாம் படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தலா ரப்பாக இருந்தானா இல்லையா? ரப்பாக இருந்தான். ஹாலிக் என்ற சிஃபத் அவனுக்கு இருக்கிறது. வலா மஹ்லூக், படைக்கப்பட்ட படைப்புகளே இல்லாமல் இருந்த போதும், படைக்கப்பட்ட படைப்புகள் இல்லாமல் இருந்த போதும் வமானல் ஹாலிக் வலா மஹ்லூக். வகமா அன்னஹு முஹ்யில் மௌதா, கமா போன்று, அன்னஹு நிச்சயமாக அவன், முஹ்யி உயிர்ப்பிக்கக்கூடியவன், அல் மௌதா இறந்தவர்களை, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். அல் முஹ்யி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் ஒன்று, அல் முஹ்யி உயிர்ப்பிக்கக்கூடியவன். அவனுக்கு அல் முஹ்யி என்ற பெயர் இருக்கிறது. பாதமா அஹ்யா, படைப்புகளை உயிர் கொடுத்ததற்கு பிறகு. புரியுதுங்களா? இறந்து போன படைப்புகளுக்கு உயிர் கொடுத்ததற்கு பிறகு அவனுக்கு முஹ்யி என்று சொல்வதை போன்றே இஸ்தஹக்க ஹாதல் இஸ்ம, இந்த பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கின்றான், இருந்தான். கபில யஹ்யா இஹிம், அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பே. புரியுதா? அப்ப நாளைக்கு பாருங்க, நம்ம இறந்து போன எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில இந்த உலகத்தை எல்லாம் அழிச்சதற்கு பிறகு ஆகிரத்துல மஹ்ஷர் மைதானத்துல தான் திரும்ப உயிர் கொடுத்து ஒன்று திரட்டி அல்லாஹ் கொண்டு வருவான். சரியா? ஓகே. அப்ப முஹியில் மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் என்ற பெயரு அப்ப சொல்லப்படுது. ஓகே, இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிச்சான் சொன்னோம். சரி, அப்ப இறந்தவர்களை உயிர்ப்பித்தால்தான் அவன் முஹியில் மௌத்தா என்ற பெயருக்கு தகுதி உடையவனாக ஆகின்றானா? இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் அவன் முஹியில் மௌத்தா என்று புகழப்படுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றானா? இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு முன்பும் முஹியில் மௌத்தா என்று அவன் புகழப்படுவதற்கு தகுதி உள்ளவனாகவே இருக்கின்றான். முஹியில் மௌத்தா என்ற பெயர் அவனுக்கு உண்டு. கதாலிக்க இவ்வாறுதான் இஸ்தஹக்க இஸ்மல் ஹாலிகி, அல் ஹாலிக் என்ற பெயருக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்கின்றான். கபுல இன்ஷா இஹிம், அவர்களை படைப்பதற்கு முன்பிருந்தே. நம்மையெல்லாம் அவன் படைத்ததால் தான் அவனை நம்ம ஹாலிக் என்று அழைக்கிறோம் அப்படி யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். புரியுதுங்களா? நம்மை படைப்பதற்கு முன்பே, மஹ்லூக்குகளை படைப்பதற்கு முன்பே அல் ஹாலிக் என்ற பெயருக்கு அவன் உரிமை உள்ளவனாக தகுதி உள்ளவனாக இருக்கின்றான். தாலிக்க கவனிங்க, ஏன் தாலிக்க? இப்ப மேற்கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் எதிலிருந்து குறிப்பா? இப்ப நம்ம படிச்சோம் பாருங்க, மாசால பிசிபாத்திஹி, இதிலிருந்து அதாவது 13, 14, 15 வரைக்கும் உள்ள 15, 16 வரைக்கும் உள்ள இந்த கருத்துகள் இருக்கா இல்லையா? தாலிக்க, இந்த மேற்கூறப்பட்ட விஷயங்கள் இப்படித்தான் நம்ம நம்பணும். கவனிங்க, மேற்கூறப்பட்ட விஷயங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அப்படித்தான் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். பி அன்னஹு, ஏனென்றால், காரணம் என்னவென்றால், பி அன்னஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். வ குல்லு ஷைஇன் இலைஹி ஃபகீர், எல்லாம் அவன் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கிறது. வ குல்லு அம்ரின், எல்லா காரியமும், எந்த காரியமா இருந்தாலும் சரி, அலைஹி யசீர், அவனுக்கு லேசானதாக இருக்கிறது. வ குல்லு அம்ரின் அலைஹி யசீர், எல்லாமே அவனுக்கு லேசானது. லா யஹ்தாஜு இலா ஷைஇன், அவன் எதன் பக்கமும் தேவை உள்ளவனாக இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன்தான் அனைத்தையும் செவியுறக்கூடியவன், அனைத்தையும் உற்று நோக்கக்கூடியவன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த நூல் எழுதப்பட்ட பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம புரியணும். புரியுதா? எந்த காலத்துல அல்லாஹுடைய சிஃபத்து சம்பந்தமா மக்கள் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணிட்டாங்களோ. புரியுதுங்களா? குழப்பங்கள் என்றால் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவங்க, நாங்கள் லாஜிக்கை படிச்சுட்டு வந்தோம், அதை படிச்சுட்டு வந்தோம், இதை படிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்தில் அந்த லாஜிக்கெல்லாம் புகுத்திட்டு அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் விளையாட ஆரம்பித்தாங்க. குரானை அப்படியே நம்பணும், அதுதான் குரான் சொல்லுது. ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படி தான் ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இவங்க தங்களுடைய அறிவுகளை புகுத்தி, இல்லை இதை இப்படி விளங்கி கொள்ளக்கூடாது, இல்லை இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இதை இப்படி புரிஞ்சால் தப்பாக போயிடும், அதை அப்படி புரிஞ்சால் தப்பாக போயிடும், இதை ஏற்றுக்கிட்டால் இந்த பிரச்சனை, அதை ஏற்றுக்கிட்டால் அந்த பிரச்சனை, அதனால் இப்படித்தான் விளங்கணும். இப்படியாக லாஜிக்கை பேசி 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 குரான்லையும் ஹதீஸ்லையும் விளையாண்டு விளையாண்டு மக்களுடைய கொள்கையை நாசமாக்கிட்டாங்க. புரியுது? அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான நூல்கள் எழுதப்பட்டுச்சு. புரியுதுங்களா? இப்போ ஆகவேதான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னன்னு சொன்னால், மக்கள் வந்து இப்போ அந்த மாதிரி கொள்கைகள் வந்து வெளிப்படையாக பேசப்படாட்டியும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு மஸ்ஜிதுகள்லையும் மதர்சாக்கள்லையும் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடிய கொள்கையில் இருக்காங்க. இந்த அஷாரியாக்கள் அல்லது ஜஹமியாக்கள் என்று அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிறதுனால தான் நம்ம திரும்ப இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றோம். இப்போ பாருங்க, முதலாவது விஷயம் நம்ம இன்னைக்கு படித்ததில், முமீதுன் பிலா மகாஃபத்தின், முமீதுன் பிலா மகாஃபத்தின், பாஇதுன் பிலா மஷக்கத்தின். இப்போ பாருங்க, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை கொண்டுதான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டுதான் இருக்கு. எந்த ஒன்றுமே இந்த பிரபஞ்சத்தில் தானா வராதுமா? இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே, இப்ப உங்க வீடு தான், ஆனா உங்க வீட்டில் எல்லாரும் உங்களை கேட்டுட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீட்டை பூட்டி வச்சிருக்கீங்கம்மா, புரியுதா, வீட்டை பத்திரமா பூட்டி வச்சிட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன கேட்காம வீட்டுக்குள்ளார யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, சொல்லு. இது என்ன, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இப்போ உங்க பையன் வர்றான், என்ன செய்வான் அவன், வந்தவொடனே கதவு தட்டுவான், அம்மா வரட்டுமான்னு சொல்லிட்டு. நீங்க நல்ல மூடில் இருந்தீங்கன்னா வாடாமீங்க, இல்லைன்னா போடாமீங்க. இப்போ நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இது என் வீடு, என் சாவி என்கிட்ட இருக்குது, நான் பூட்டி விட்டேன், என் வீட்டில் வந்து நான் யாரை விரும்புகிறேனோ அவங்கள தான் உள்ளார விடுவேன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் தெரியுமா? நம்ம வீட்டில் ஈ கொசு நான் இருக்க உங்கள்ட்ட கேட்டு தான் வந்துச்சா, ஏம்மா என்னம்மா சிரிக்காதீங்க, சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஈ கொசுலாம் இருக்குது, உங்கள் வீடு தாம்மா, நீங்கள் தான் வாங்கினீங்க, காசு போட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டீங்க, வீடு வாடகை கட்டுறீங்க அல்லது எல்லாம் செய்கிறீங்க, டேக்ஸ் நீங்கள் தான் கட்டுறீங்க, எல்லாமே உங்கள் வீடு தான். இப்போ உங்கள் வீட்டில் என்ன கேட்காம யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, பூட்டு வேறு பூட்டி வச்சுக்கிட்டீங்களே, அப்போ ஈ கொசுலாம் யார் கேட்டு வருது, யோசிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த பூரான் தேள், இன்னும் பாம்பு, அப்புறம் செலந்தி, பல்லி, இதெல்லாம் வருது. எப்படிங்க வருது? நான் விளங்குதான் உங்களுக்கு, விளங்க முடியாது தெரியல. இப்போ இதுதாங்க நம், இதுதான் நாம் பலவீனமானவர்கள். பொருள் என்னோடதுன்னு சொல்லுவோம், பொருள் என்னுடையது, நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லுவோம், ஆனால் விளங்காமல் சொல்லுவோம். வெளிப்படையாக சும்மா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை, ஒரு பாவனை வெளிப்படையா வெளிரங்கமா அப்படி தெரியும், நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஆனா உண்மையிலேயே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நமக்கு விருப்பம் இல்லாதது, இப்ப பாம்பு வரணும், பள்ளி வரணும், பூரா வரணும், நம்ம ஆசைப்பட்டுட்டா இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம விரும்பாதது உள்ளார வருதா இல்லையா? இதே போல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துங்க, எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, இது என் பொருளுங்க, என்னை தவிர யாருமே இது யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன். இப்படிதான், புரியுதா இல்லையா? இது ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகள், நாம் பலவீனமானவர்கள். இப்ப பாருங்க, ஒருத்தர் அழகான வீடு கட்டினார், சுத்தமா வீடு கட்டி ஒரு வாரமா அதை பினிஷிங் பண்ணி கிளீன் பண்ணி சூப்பரா ஆக்கி வச்சுட்டு அவர் போயிட்டார். போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு லாரியில சாமான்லாம் தூக்கிட்டு. இப்போ வீட்டை திறந்து பார்த்தா வீட்டில் தூசி இருக்குமா இருக்காதா, செலந்தி வீடு கட்டிருக்குமா கட்டியிருக்காதா, இதுதாங்க. அப்போ நீ என்னத்தை தான் செஞ்சாலும் சரி, உங்களுடைய கண்ட்ரோல் என்பது ஒரு லிமிட், ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா படைப்புகளின் இந்த பலவீனத்திலிருந்து அவன் பரிசுத்தமானவன். ரப்பு தஆலா படைப்புகளுடைய இந்த பலவீனத்திலிருந்து அவன் பரிசுத்தமானவன். இந்த பிரபஞ்சத்தில் இந்த என்ன ஒரு சின்ன கீறல், ஒரு பெரிய மலை, பயங்கரமான ஒரு மலையை கற்பனை பண்ணுங்க, பல ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்து தூரமுள்ள மலைகள் எல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான்ல, அந்த மலையில ஒரு சின்ன வீரல் கீறல், அந்த கீறல் உழுகிறதா இருந்தாலும் அல்லாட்ட கேட்டுட்டு தான் அது உழுகும். எத்தனை கோடிக்கணக்கான மைல்கள் பரப்பளவு உள்ள காடுகளை நீங்க பாக்குறீங்க, பாக்குறீங்களா இல்லையா? அமெரிக்கால காடு இருக்கு, ஆப்பிரிக்கால காடு இருக்குது, ஆஸ்திரேலியால காடு இருக்குது, ஆசியால காடு இருக்குது, எவ்வளவு காடு இருக்கு யோசிச்சு பாருங்க, நல்ல கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு பயங்கரமான காடுகள் இருக்கு. இந்த காடுகள்ல ஒரு சின்ன 1 mm 2 mm உண்டான ஒரு செடி கூட அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம முளைக்காது, ரப்புடைய கட்டளை இல்லாம முளைக்காது. புரியுதா இல்லையா? சரி, நம்மள மாதிரி இந்த குண்டு குண்டா இருக்கக்கூடிய மனுஷனை விட்டுங்க, புரியுதா? என்னமா எல்லாம் தின்னு தின்னு எப்படி கொளுத்து போய் கிடக்கிறோம் பாருங்க, சஹாபாக்கெல்லாம் பட்டி கிடந்து மெலிஞ்சு போய் கிடந்தாங்க, நமக்கெல்லாம் கிலோ வந்து கூடிக்கிட்டு போகுது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வெயிட் எப்படி இருச்சு, குறைஞ்சிக்கிட்டு போச்சு பசி பட்னியில. இங்க பாருங்க, நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த செல்கள்னு சொல்றோம், பாக்டீரியாக்கள், செல்கள், வைரஸ்னு சொல்றோம், லட்சக்கணக்கில். இப்போ ஒரு உணவு சாப்பாடு சூப்பராக சமைச்சிங்க, நான் கொண்டு வந்தீங்க, மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆனால் யாரும் மறக்க மாட்டீங்க, அதிலெல்லாம் கவனமாக இருப்பீங்க. இங்க வச்சுட்டு போயிட்டீங்க, நாங்களும் பார்க்கலம்மா. சரியா, இப்ப நீங்க போயிட்டீங்க, புதன்கிழமை கொண்டாந்து இப்படி வச்சீங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சு ஒழிச்சு வச்சீங்க, அதோட போயிட்டீங்க. வியாழக்கிழமை கிளாஸ் முடிஞ்சிச்சு, கடைசியில் வெள்ளிக்கிழமை நாங்கள் சுத்தம் பண்ணும்போது பார்த்தா என்னடா சூப்பரான டப்பா இருக்குது, சாப்பாடு டப்பா இருக்குது அப்படின்னு ஆசையாக திறக்கிறோம். என்ன இருக்கும் சொல்லுங்க, அதில் கெட்டு போனது மட்டுமா, புழு வந்துடும், பூச்சி வந்துடும், நாற்று அடிக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, அது ஒரு தனி விஷயம். இப்போ அதில் அந்த புழு உண்டாகுது பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் அது உண்டாக முடியாது, ரப்புடைய அனுமதி இல்லாமல் அது உண்டாக முடியாது. இப்போ என்ன கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றும் ஒரு நுனி 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 கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உள்ளார வர முடியாது. எப்படி நம்ம வீட்டுக்குள்ளார எது வேணாலும் இஷ்டத்துக்கு வந்து போதா இல்லையா, நம்மளையே வெளியாக்கிறோம். வீட்டுக்குள்ளார பாம்பு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஓடி போயிடுவீங்க, விட்டுட்டு எப்பா நீனே வச்சுக்கப்பான்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கார் வர வரைக்கும் வெளியே நிற்பீங்க. வீட்டுக்கார் வந்து என்னப்பா நீ நிற்கிற, இங்கே நிற்கிற, அங்கே போய் பாருங்கள் பாம்பு, நீங்கள் அடிங்க, நான் வரமாட்டேன்றவங்க. ஏன்னா அவருக்கு குர்பானி கொடுத்துடலாம். என்ன, ஆனால் நம்ம வந்து அல்லான்னு இருக்கணும். என்ன இப்படி தான் இன்றைக்கி உலகம், ஆபத்துன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்கண்ணே, யாரையாவது காட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடணும் தான் இருப்போம். விஷயத்துக்கு வாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றேன், அல்லாஹுடைய ரப்புடைய இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு சொன்னால் அல் கவுனு குல்லுகு, பிரபஞ்சத்தில் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக, வானத்து ஏழு வானங்களுக்கு மேலே, ஏழு வானங்களுக்கு நடுவில், அப்புறம் வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, ஆகாயத்தில் பூமிக்கு கீழே, இப்படி ஃபுல்லாக இதில் ஒரு நுனி ஒரு துளி கூட அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அதிகாரம் இல்லாமல் ஆகவும் முடியாது, இல்லாமல் போகவும் முடியாது. அப்போ ரப்பு சுபஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முழுமையான அறிவும் ஆற்றலும் உள்ளவனாக இருக்கின்றான். சரியா, இந்த விஷயத்தை நீங்க இப்ப விளங்கிக்கிட்டா அடுத்து ஒரு விஷயம் பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும், ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு அடிக்கடி சேர்த்து சேர்த்து சொல்றேன்னா, அல்லாஹுவை விளங்குறதுல, புரியுதுங்களா, ரப்ப விளங்குறதுல ஒரு முக்கியமான அடிப்படை, அதை நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இமாம் அவங்க இன்றைய பாடம் நம்ம படிச்சு முடிச்சோம் பாருங்க, கடைசி வார்த்தை லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹுவை நம்ம புகழும் பொழுதும், அல்லாஹுடைய அந்த சிஃபத்துகளை நம்ம புரியும் பொழுதும், அதை பற்றி பேசும் பொழுதும் கண்டிப்பா இந்த வார்த்தை சேர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா படைப்பு எந்த படைப்புகளுக்கும் அவன் ஒப்பாகாதவன், அவனை போன்று எந்த ஒரு படைப்பும் கிடையாதுன்னு சொல்லி. இப்ப பாருங்க, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைச்சிட்டாங்க. சரியா, எதையெல்லாம் படைச்சான், எல்லாத்தையும் படைச்சான், புரியுதா. இப்ப ரப்புடைய படைப்புல ஒரு பெரிய படைப்பு சொல்லுங்களேன், வானம், புரியுது, அன்தும் அஷத்து கல்கன் அமிசமா, சரியா, அப்புறம் பூமி இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வானவர்கள், புரியுதா, இப்ப ஜிப்ரீல் எவ்வளவு பெரிய படைப்பு, இஸ்ராஃபில் ஒரு சத்தத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இந்த பிரபஞ்சமே அப்படியே அழிஞ்சு போயிடுது, இன்னொரு சத்தத்துல பிரபஞ்சம் திரும்ப எந்திரிச்சிருது. அந்த மாதிரியான பயங்கரமான வலிமை உள்ளவர் அந்த மலக்கு. மலக்குல் மௌத்துன்னு ஒரு மலக்கு இருக்கார், அவர் எப்படின்னு சொன்னா பூமியில காலை வச்சாருன்னா வானத்துக்கு மேலதான் அவருடைய தலை இருக்கும், புரியுதா இல்லையா. உங்க சாப்பாடு தட்டுல எப்படி நீங்க சாப்பாட்டை பாக்குறீங்க, சாப்பாடு தட்டு இருக்கலாமா, அந்த சாப்பாடு தட்டுல இப்படி உங்க எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி இந்த துன்யாவில் உள்ள எல்லா உயிரினங்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். துன்யாவில் உள்ள எல்லா உயிரினங்கள், எங்க அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள எல்லா உயிரினத்தையும் மலக்குள் மூத்து எப்படி பார்த்துட்டு இருக்காரு, தினைக்கும் உங்களுக்கு முன்னாடி உள்ள சாப்பாட்டு தட்டில் உள்ள சாப்பாடை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் யாரும் அவர்கிட்ட தப்பிக்க முடியல. அவர் பார்வையை விட்டு எஸ்கேப் ஆகி போனா தானே, கதவு பூட்டிக்கிட்டா தானே, ஒருத்தங்க அடிக்க வராங்க, வீட்டுக்காரங்க அடிக்க வராங்க, என்ன பண்ணுவீங்க, அதிகபட்சமா அடிக்காது அடிக்காதுன்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி எனக்கு கடைசியில் என்ன செய்வீங்க, ரூம்ல போய் கதவு பூட்டிப்பீங்க, தப்பிச்சாச்சு, புரியுதா இல்லையா. மனக்குள் மோதிர தப்பிக்க முடியுமா, அவர் தான் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்கள, ஒரே பொத்து பூக்கு இப்படி பொத்துனாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியாது அவர் பொத்துனாருன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் நீங்க பொத்துன்னு விழுவ வேண்டியதான். ரப் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மலக்குங்க. சரியா, கவனிக்கணும், நான் விஷயத்தை வந்து விளையாட்டுக்கு சொல்றேன், புரியறதுக்காக வேண்டி லேசா சிரிப்பா சொல்றேன், அதனால சிரிச்சுக்கிட்டு மேட்டர் விட்டுறாதீங்க. நீங்க பாருங்க, சுப்ஹானஹு வ தஆலா இதை விளங்கிக்கிட்டீங்களா. இப்ப இன்னொரு விஷயம் விளங்க, இப்போ நாம் இருக்கோங்க மனிதர்கள். நம்ம எப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு தைரியமாக இருப்போம், அப்புறமா பயந்தாங்குழியாக போயிடுவோம். சரியா? இப்போ நீங்கள் புல்லை பெற்றுட்டீங்க, சரியா? புல்லை பெற்று அந்த புல்லை வந்து சின்ன பிள்ளையாக இருக்குது, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசுன்னு போட்டு சாத்து சாத்துன்னு சத்துவீங்க, குத்து குத்துன்னு குத்துவீங்க, ஏன்னா தூக்கி வச்சு நிமிர் நிமிர் நிமிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இவனு மிரட்டுவீங்க, ஆச்சுங்க அப்படி அப்படி. அவன் பயந்து போய் அப்படியே இருப்பான், அம்மாவை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாழுகளை அடக்கிட்டு இருப்பான். ஏன்னா அம்மா அடி தாங்க முடியல, அம்மாவை பார்த்தாலே அரண்டு போயிருப்பான். நான் என்ன கேட்குறேன், இந்த பயம் எது வரைக்கும் இருக்கும் அவனுக்கு? அப்படியே போயிட்டு போயிட்டு அவன் வாலிபன் ஆகி நீங்கள் கிளவியாக போயிடுவீங்க பாருங்க, அப்புறம் நீங்கள் பயந்துகிட்டு இருக்கணும். அவன் வாலிபன் ஆகி நீங்க கிளவியா போன உடனே இப்ப யாரு யாருக்கு பயப்படுவா? தூக்கி வச்சு குத்து குத்துன்னு கும்மா குத்து குத்துன அம்மா மவனே மவனேன்னு கெஞ்சுவாங்க. அவன் சும்மா போட்டு சத்தம் போட்டே இருக்க பேசாம இரு, என்ன பாக்குதானே வெத்தல பக்கத்துல வாங்கிட்டு வரும் சும்மா இரு அப்படி. புரியுதா இல்லையா? சுபஹானல்லாஹ். சரி, இப்ப போய் உங்க உதாரணத்துக்கு உங்க மகன் 20 வயசு ஆயிட்டான், 25 வயசு ஆயிட்டான், ஒரு தப்பு போட்டான்னு வச்சுக்கோங்க, கம்படுத்து சாத்த முடியுமா? அவ்வளவுதான் இந்த காலத்துல, இந்த காலத்துல 10 வயசுலயே சாத்த முடியல. ஏன்னா பாருங்க, உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் துணிவு எல்லாமே ஒரு லிமிட்டு தாங்க. இப்போ சிங்கத்தை சொல்கிறோம், சிங்கம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிட்டு, அது வாலிபமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அந்த மதிப்பு. அதுவும் கெலடா போய் அது பல்லு வீக்காக போய் அதனுடைய கையில் அறையக்கூடிய சக்தி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது 4 மிருகத்தை பார்த்துட்டு அது ஓடும், உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லிவிட்டு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும், படைப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க. இன்றைக்கு தைரியமா இருப்பாங்க, நாளைக்கு கொலை ஆயிடுவாங்க. இன்றைக்கு வின் பண்ணுவாங்க, நாளைக்கு தோத்துருவாங்க. பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ பேர் பெரிய பெரிய காம்படிஷன்ல குத்து சண்டை, கராத்தே, மல்யுத்தம், ஆச்சாகும் பூச்சாகும் சொல்லிட்டு அத்தனை பதக்கத்தை வாங்கிட்டு என்னை வெல்ல யார் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி அப்படி பெருமை அடிப்பான். 2 வருஷம் கழிச்சோன்னு இன்னொருத்த வந்து ஒரே குத்து விட்டணும் பொத்துன்னு அதோட முடிஞ்சு போயிடு, சக்கராத்துக்கு கோமால போயிடுவான். பாக்குறோமா இல்லையா? இதுதான் வந்து படைப்புகளுடைய தன்மைகள். புரியுதுங்களா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட பலவீனங்களும் பயமும் அல்லாஹ்வுக்கு கிடையாதுங்க. இப்ப என்ன செய்றாங்க முதலாளிகள்? தொழிலாளியை பயப்படுறாங்க, தொழிலாளி முதலாளியை பயப்படுறாங்க, ராஜா மக்களை பயப்படுறாரு, மக்கள் ராஜாவை பயப்படுறாங்க. இப்படித்தான், யாரு கை ஓங்குதோ அவங்களுக்கு மற்றவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, பொதுவான நியதி. இப்ப ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் மக்கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன இயற்க? யார் பக்கம் கூட்டம் இருக்குதோ அவங்க ரொம்ப தெனாவட்டா இருப்பாங்க, யார் பக்கம் கூட்டம் இல்லையோ தனியா இருக்காங்களோ அவங்க பயந்து போயிடுவாங்க. புரியுதா இல்லையா? அவர் முன்னாடி பலமானவரா இருந்திருக்கலாம், அவரை பார்த்து 4 பேர் தனித்தனியா பயந்து இருக்கலாம், கூட்டமா சேர்ந்துகிட்ட உடனே இப்ப இவர் என்ன செய்வாரு? இப்ப பாருங்க, ஒரு சிங்கம் இருக்குது, தனியா ஒரு மாடு போனுச்சுன்னா அடிச்சிடும், இதே ஒரு 10 மாடு 100 மாடு சேர்ந்து ஒன்னா போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம போகும். இப்ப போய் வேலை கட்டுமா? வேலை கட்டாது. இப்ப இந்த மாதிரி பயம், பலவீனம், இயலாம இதெல்லாம் நமக்கு தாமா, இதெல்லாம் படைப்புகளுக்கு தான். இங்க பாருங்க, உலகத்துல எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வீரனா இருக்கட்டும், பயில்வானா இருக்கட்டும், தைரியசாலியா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு நேரத்தில் அவன் பயந்தே ஆகணும், ஒரு நேரத்தில் அவன் தோத்தே ஆகணும், ஒரு நேரத்தில் அவன் கோழையாகியே ஆகணும். புரியுதா? இப்ப பாருங்க, படைப்புகளை படைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அற்பமான பலவீனமான தன்மைகளிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அவன் படைச்சிருக்கிறான் மலக்குகளை, பயங்கரமான தாக்கத்தை கொடுத்து மலக்குகளை படைச்சிருக்கிறான். மலக்குகளுக்கு பயங்கரமான தாக்கம், மனிதனுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. பாருங்க, ஒரு ராக்கெட் மேல போதுமா? அதுக்கு எவ்வளவு பவர் இருந்தாதான் அந்த ராக்கெட் மேல போகும் சொல்லுங்க பாக்கலாம். உங்க மோட்டர் பைக்கை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? ராக்கெட்டுக்கு என்னது வானத்துக்கு ஆகாயத்துக்கு அனுப்ப முடியுமா? உங்க மோட்டர் பைக் முஃபோட் வச்சிருக்கீங்களா? ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க இருக்கீங்களா? என்ன உங்க ஸ்கூட்டரை தலைகீழ அப்படி நிறுத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணி மேல போனா போகுமா? அது என்னமா? சரி, இந்த பிளைட்டு போகுது வானத்தில் பறக்குது, இந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும், அதை கொஞ்சம் மேலே போனாலும் அது போகுமா? அது இதுக்குள்ளார பறக்கிறதுக்கு தான் அது. அப்ப வானத்துக்கு போறதா இருந்தா எவ்வளவு பயங்கரமான பவரு பாருங்க, நெருப்பு அதை என்ன செய்யுது, அப்படியே கக்குது. எவ்வளவு தூரத்துக்கு அந்த நெருப்பு, அப்பா சுப்ஹான் அல்லாஹ், அவ்வளவு பயங்கரமா கிட்டக எவனுமே இருக்க முடியாது. அது கிட்டக அது மேல போகும் பொழுது அவ்வளவு பயங்கரமான பவர்ஃபுல் ராக்கெட்டு. ஏன்னா அதை வந்து மனுஷன் வந்து மேல அனுப்புறான், அது எத்தனையோ நாள் கழிச்சு மேல போய் சேருது. புரியுதா? அவ்வளவுதான். இந்த ஒரு செகண்ட்ல ஜிப்ரீல் அரிசில இருந்து பூமிக்கு வந்துடுவார். சுப்ஹான், இது ஒரு செகண்ட் நமக்கு சொல்றேன், அவருக்கு இது கூட கிடையாது. அரிசி எப்படி, ஒரு வானத்துக்கும் ஒரு வானத்துக்கும் இடையில 500 ஆண்டுகள் தூரம், அந்த மாதிரி 7 வானங்கள், அதுக்கு மேல குருசி, அதுக்கு மேல அரிசி. அந்த அரிசில அல்லாட்ட செய்தியை கேட்டுட்டு நபிமார்கள் இடத்துல கண்ணிமைக்கும் நேரத்தில் நபிட்ட வந்துருவார். நபிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் திரும்ப அல்லாட்ட அரிசிக்கு போயிடுவார் செய்தியை எடுத்துக்கிட்டு. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லா இருப்பார். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ராக்கெட் இல்ல, 1000 ராக்கெட்டை சேர்த்தா கூட சரி, 1000 இல்ல 1000000 ராக்கெட்டை சேர்த்தா கூட சரி, ஜிப்ரீலுடைய பறக்கக்கூடிய சக்திக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. குர்சி தனி, அர்ஷு தனி, 7 வானங்களுக்கு மேல குர்சி, அதுக்கு மேல அர்ஷு, அதுக்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யோசிச்சு பாருங்க, எத்தனை மில்லியன் பில்லியன் ராக்கெட்டை கொண்டு வந்தாலும் சரி, யாருடைய பவருக்கு முன்னாடி அது ஒண்ணும் கிடையாது. என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, அணு ஆயுதம் இன்னைக்கு ஒரு சின்னதா இருக்கும் போல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்னதா இப்படி ஒன்று எடுத்துக்கோங்களேன், சின்னதா இருக்கும் போல இருக்கு, அதை பொத்துனு போட்டவனே எல்லாம் செத்து போயிடுவாங்க போல இருக்கு, அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அணு ஆயுதம்னா அந்த ஆயுதத்துக்கு அணுன்னு பேருங்க. அணு என்பது ஒரு திறமை, அது ஒரு பவர். புரியுதா? அந்த ஒரு அணு ஆயுதம், அணு குண்டுன்னு சொல்றாங்கல்ல, நம்ம விளங்குதா இல்லையா? அது ஒரு குண்டுங்கிறது, அது 1000, 2000, 10000 கிலோ இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி அந்த அந்த ஒரு அதுக்கு என்ன சொல்றது, வேதியியல் பொருள்களால சேர்க்கப்பட்டு அது 1000, 2000, 10000 கிலோன்னு இருக்கும். இப்ப 1000 கிலோ பாம போட்டோம்னா மெட்ராஸ்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டரு 4 பக்கத்துலயும் காணா போயிடும் இருக்கும். சொல்றது என்ன சொல்றாங்க, அணு ஆயுதம்னு சொல்றாங்க. நமக்கு என்ன விளங்குது, ஓ கினி கொண்டா இருக்கும் போல இருக்கு. என்னன்னா அதுக்கு போய் இப்படி பயப்படுறானுங்களான்னு சொல்லிட்டு, கினி கொண்டு கிடையாது, அது அந்த மாதிரி டன்னு கணக்குல இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து பொத்துன்னு போடுவானோ பயங்கரமா இருக்கும். புரியுதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இப்ப உலகத்தில் இருக்கிற அத்தனை அணு ஆயுதத்தையும் சேர்த்தாலும் சரிங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணு ஆயுதத்தையும், பீரங்கி குண்டு துப்பாக்கி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்தாலும் சரி, இஸ்ராஃபில் ஒரு தடவை ஊதுறதுக்கு சமமாகாது. இஸ்ராஃபில் ஒரு தடவை அவர் அப்படின்னு ஊதுனாரெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்க ஹிமாலயா மலை இருக்கு பாருங்க, அதெல்லாம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சோம், வேரோட பறக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் சும்மா பறக்காது, தூள் தூளா பறக்க ஆரம்பிச்சோம். அப்ப எப்பேற்பட்ட பவர் உள்ளவங்க. புரியுதா இல்லையா? இப்ப மனிதர்களை அழிக்கணும், மௌத்தாக்கணும். இப்ப அதுக்கு எவ்வளவு வந்து மனிதர்கள் வந்து சிரமப்படுறாங்க, துப்பாக்கியால சூடுறான், அப்படி ரசாயன ஆயுதங்கிறான், இப்படிங்கிறான். அப்படி இருந்து எந்த இடத்துலயுமே மனிதர்களை முழுசா யாராலையும் அழிக்க முடியல. புரியுதா? மலக்குள் மூத்து இருக்காரு, இஸ்ராஃபில் ஊதுறத வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இஸ்ராஃபில் ஒரு தடவை ஊதுன உடனே அத்தனை பேர்கிட்ட இருந்து, எங்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, கடல், மடல், சிலை, காற்று, மேகம், எல்லாமே ஒரு செகண்ட்ல எல்லாருடைய உடம்புல இருந்து உயிரை பிடிக்கிட்டு போயிடும். பறக்கக்கூடிய பறவைகள், கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள், கடல் எவ்வளவு பெருசு பாத்துருக்கீங்களா? பார்த்ததுல கடல, கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு, எங்கெங்க இருக்கு, கற்பனை பண்ணி பாருங்க. மனுஷன் போய்கிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கான், கொஞ்சம் தூரத்துக்கு மேல அவனால போக முடியாது. 200 மீட்டர், 300 மீட்டர் கடல் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா உள்ள ஆழத்துல இருக்குது, அங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. அந்த இஸ்ராஃபில் ஒரு தடவை அப்படி ஊதன உடனே இவர் என்ன செய்வாரு, எல்லா உயிரையும் வாங்கிட்டு போயிடும். சுப்ஹான் அல்லாஹ், எப்பேற்பட்ட பவர்ஃபுல். இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப என்ன விஷயம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயங்கர 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 பயங்கரமான படைப்புகளை எல்லாம், பிரம்மாண்டமான படைப்புகள், எப்படி பிரம்மாண்டமான படைப்பு, என்ன சொல்லுவீங்க பிரம்மாண்டமான இங்கிலீஷ்ல, பிரம்மாண்டமானதுக்கு, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியலையா, சரி வச்சுங்க, ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இப்படி எத்தனை படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எல்லா படைப்புகளும் சேர்ந்தாலும், தனித்தனியா கிடையாது, எல்லா படைப்புகளும் சேர்ந்தாலும் அல்லாஹ்டேருந்து இவை எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹுவிடமிருந்து இவை எது, இவை எல்லாமே அல்லது இவற்றில் எதுவுமோ, புரியுதா, எதுவும் எஸ்கேப் ஆயிட முடியாது. அல்லாஹ்வை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு எதுவும் துணிய முடியாது, புரியுதா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, உங்க பையன் என்ன செஞ்சிருவான், கொஞ்ச நாளையில உங்களை பயமுறுத்துவான், அதுல ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டானுனா, நாலு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டானுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அல்லாஹ்வை பயமுறுத்த முடியாது, ரப்ப பயமுறுத்த முடியாது. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்க்கு தான் பயந்துகிட்டு இருக்கும். சரி, இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகள் அல்லாஹ் படைச்சிட்டானே, படைச்ச ரப்பு இந்த படைப்புகளை அழிக்கும் போது, படைப்புகளை அழிக்கும் போது படைப்புகளுடைய உயிரை வாங்கும் போது, இந்த படைப்புகள் ஏதாவது திமிரு பண்ணி தப்பிச்சிட முடியுமா, அல்லது அல்லாஹுவை மிரட்டி உயிர் வாங்காம செஞ்சிட முடியுமா? இப்ப பாருங்க, நீங்க வந்து உங்க பிள்ளைகிட்ட ஒரு சாமான கொடுக்குறீங்க, புரியுதா, ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்க, சரியா, உப்புள்ள 2 வயசுல இருக்கு, அதை கேட்டீங்க, அது என்ன செய்யும், இயற்கையா சொல்லுங்க, நீங்க யோசிச்சு ஏதாவது சொல்லாதீங்க, 2 வயசு பிள்ளைகிட்ட 100 ரூபாய் கொடுத்தீங்கம்மா, அது என்ன பண்ணும், கொடுத்துருமா, சரி ஓகே, 5 வயசு பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கம்மா, கொடுத்துருமா, சரி ஓகே, 10 வயசு பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கம்மா, கொடுக்காது, 20 வயசு பிள்ளைகிட்ட கொடுத்தீங்க, சுத்தமாக கொடுக்க மாட்டான், சரி, 25 வயசு பையன் கொடுத்தீங்க, ஏய் என்ன சும்மா கொடுத்துப்பிட்டு கேட்குறியா, ஒழுங்காக இருந்துக்க, மிரட்டுவானா மிரட்ட மாட்டானா, புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ 5 வயசு பிள்ளைகிட்டையே கொடுத்தது வாங்க முடியல, இப்போ உள்ள நிலைமையில் 5 வயசு பிள்ளைகிட்டையே கொடுத்தத நீங்க சொல்றது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றீங்க, புரியுதுங்களா, உங்களை சொல்றீங்க, உங்க பிள்ளையுடைய கதையை நீங்க எனக்கு சொல்லுங்க, வாங்க முடியுது, அது கிட்ட இருந்து நல்லா விளங்கி வச்சிருக்கு, இது காசு, இது சாதாரண பேப்பரு, என்ன அதுலயும் வந்து இது வந்து சின்ன காசு, அது பெரிய காசுன்னு சொல்லிட்டு விவரமா புரிஞ்சு வச்சிருக்குது, சுருட்டி கொண்டு போய் பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்குது, எப்படித்தான் இந்த அறிவுலாம் வருது தெரியல, புரியுதா? இப்ப வாங்க முடியுதா நம்மளால, வாங்க முடியல, சரி இதெல்லாம் விட்டுருங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, ஒரு வாலிபமான ஒருத்தன்ட்ட உங்க பையன்ட்ட காசை கொடுத்தீங்க, 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தீங்க, கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த 1000, 2000, 3000 உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப அந்த காசு அவன்கிட்ட திரும்பி வாங்கணும், எவ்வளவு வயசு திரும்ப வைப்பீங்க நீங்க? வந்தவன டீ போட்டு கொடுத்து, மவனை தம்பிய நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, அப்புறம் ஒரு சின்ன வேலையா போச்சுமா, ஒரு சின்ன பிரச்சனையா போயிருச்சு, கொஞ்சம் செலவாயிருச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படியே இழுத்து இழுத்து இழுத்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு நீ இங்க வந்துற, என்ன உனக்கு அது செஞ்சு வைக்கிறேன், இப்படியே அவனுக்கு போட்டு 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 வெண்ணையை தடவி தடவிட்டு, அப்புறம் தம்பி அந்த ஒரு 2000 ரூபா அன்னைக்கு கொடுத்தன்ல, அது உனக்கு அப்புறமா கொடுத்துறேன், கொஞ்சம் தேவை இருக்கு, இப்ப கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு செய்யறாங்களா இல்லையா? அப்படி பயந்து பயந்து கேட்டதுக்கு பிறகு கூட, ஏ என்ன கொடுத்தத கேக்குற, அதை கொண்டு போய் நான் அப்பயே செலவு பண்ணிட்டேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் மறுத்தா எதுவும் செய்ய முடியுதா? இது நம்முடைய பலவீனம். கொடுத்ததை திரும்ப வாங்குறதா இருந்தாலும் கூட நம்ம பயந்துகிட்டு தான் வாங்க முடியும். துணிவா வாங்கிட முடியுமா, நான் கொடுத்தேன் எனக்கு திரும்பி கொடுன்னு கேட்ட முடியுமா? இந்த காலத்துல கடன் கொடுத்தாலே திரும்பி தைரியமா கேட்க முடியல. யாருக்காவது நீ கொடுத்து பாத்திருக்கீங்களா கடன், கொடுத்து பாருங்களேன், சூப்பரா இந்த காலத்தில் கேட்கும்போது அக்கா தங்கச்சி பிவி என்ன என்னென்னமோ சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீ இதாம்மா நல்ல புள்ளம்மா, நல்லா உனக்கு அப்படி செய்வாம்மா, நீ குடும்பமா கரெக்டாக ஒரு வாரத்தில் கொண்டாந்து கொடுத்துட்றம்மா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தா பரிதாபமாக இருக்கும், நீங்கள் கொடுத்துருவீங்க, அதோட முடிஞ்சு போச்சு கலாஸ். என்ன ஒரு நாளைக்கு 10 தடவை உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அப்புறம் 10 தடவை உங்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சுருவாங்க, புரியுதா? இது உலகத்தில் மனிதர்களுடைய பலவீனம், மனிதர்களுடைய நீதிமா. என்ன ரெண்டு விஷயம், ஒன்று என்ன, நம்ம நாம் கொடுத்ததாக இருந்தாலும் நாம் செஞ்சதாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் அதில் உரிமை கொண்டாட முடியும். அதுக்கு மேலே நமக்கு அதை உரிமை கொண்டாடுறதுலையும் கொடுத்ததை வாங்குறதுலையும் நமக்கு பலவீனம் ஏற்பட்டு போயிடும், பயம் ஏற்பட்டு போயிடும். சரியா, புரியுதா இல்லையா? சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உயிரை கொடுத்தான், ஜிப்ரீலுக்கு கொடுத்துருக்கிறான், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறான். அல்லாஹு தஆலா நினைச்சான்னு வச்சுங்க, ஜிப்ரீலை சாவடிச்சிருவான், அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. ஜிப்ரீல் வானவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவராக இருந்தாரு. ஜிப்ரீல் யாரு? எல்லா வானவர்களுக்கும் தலைவர். ஐயோ இவரை சாவடிச்சுட்டா மற்ற மனுக்கெல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு பயம், அவனுக்கு பயமே கிடையாது. இஸ்ராஃபீலுக்கு இவ்வளவு பெரிய பவரை கொடுத்துட்டேனே, ஊதுனாலே படைப்புகள்லாம் காணா போயிடுமே, இவரை போய் எப்படி உயிர் வாங்குறது நானு, உயிர் வாங்கினா இவர் ஏதாவது நமக்கு செஞ்சிருவாரா? நோ, நெவர். எந்த பயமும் ரப்பு கிடையாது. அத்தனை வானவர்களுடைய உயிரையும் ஒரு நொடியில் அல்லாஹ் வாங்கிடுவான், எந்த வானவரும் அல்லாஹ்வை எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவு மனிதர்களுடைய உயிரையும் அல்லாஹுத்துல ஒரு நொடியில வாங்கிடுவான், வாங்குறதுக்கு சக்தி உள்ளவன். யாரும் அல்லாஹ்விடத்துல என் உயிரை எங்கடா, எங்க உயிரை எப்படா நீ வாங்க போச்சு அப்படின்னு சொல்லி யாரும் அல்லாஹ்விடத்துல எதிர்த்து கேட்க முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. புரியுதா இல்லையா? விளங்குதுங்களா? இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, முமீதும் பிலா மகாஃபத்தின். அல்லாஹ் யாருக்கு எப்ப நாடுறான மௌத்தை கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. புரியுதா? பாருங்க ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்தை அழிக்கும் பொழுது எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும். புரியுதா? இஸ்ராஃபில் ஊதுன ஊதுல எல்லாமே அழிஞ்சு போயிடும். 4 பேர் மட்டும் இருப்பான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, மலக்குல் மௌத் இருப்பாங்க, இஸ்ராஃபில் இருப்பாங்க, அப்புறம் மீகாயில் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குல் மௌத்தை கூப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவர் பயந்துருவார், முடிஞ்சு கதை நம்ம கதை முடிக்க போறான்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்பார். அல்லா கேட்பா, அல்லாக்கு தெரியும் எல்லாமே, யார் யார் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அல்லா சொல்லுவான், நேராக போய் ஜிப்ரீலுடைய உயிரை வாங்கன்னு. அவ்வளோதான், மலக்குல் மௌத் ஜிப்ரீல் கிட்ட வந்த உடனேயே அவ்வளவு பெரிய உருவம் உள்ள ஜிப்ரீலு அப்படியே ஒரு சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார். மலக்குல் மௌத்தை பார்த்தோன்னே அசால்ட்டாக வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் அல்லா அனுப்புவான், யார்கிட்ட? இஸ்ராஃபீல்கிட்ட. அப்புறம் எல்லாம் அனுப்புவான் மீகாயில்ட்டு. அப்படித்தான் ஒவ்வொரு மலக்கும் அவரை பார்த்த உடனே அப்படி பயந்துருவாங்க. அல்லாஹ் படைச்ச ஒரு மலக்கை பார்த்தவொடனே இப்படி பயப்படுறாங்களே, அல்லாஹ்வை பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவ்வளவுதான். வானவர்கள் எல்லாம் குர்ஆன்ல பாருங்க, ஹத்தா இதா ஃபுஸ்ஸிஅன் குலூபிஹிம், அல்லாஹ்வுடைய சப்தம் வந்த உடனேயே வானத்தில் உள்ள மலக்குகள்லாம் அப்படியே மயக்கமுற்று விடுவார்கள், அப்படியே உள்ளங்கள்லாம் ஆடி போயிடுமா, அவங்களுக்கு திகிலாகி போயிடுமா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு அந்த திகில் போன உடனே அப்புறம் கேட்பாங்களாம், ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட, மாதா கால அனிஃபா, இப்ப அல்லா என்ன பேசினான்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பயம். கடைசியில மலக்குள் மூத்து வருவாங்க, அல்லா கேட்பான், யாரு உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு, யா அல்லா ரப்பு நீ இருக்க, உன்னுடைய அடிமை நான் இருக்கேன்னு சொல்லு. அல்லா சொல்லுவான், முத், நீனு மூத்தா போயிடணும், முடிஞ்சு போச்சு, அவங்களும் மூத்தா போயிடும், அல்லாஹவை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். இப்ப பாருங்க, அல்லாஹுடைய ரப்புடைய குதிரத், இதெல்லாம் பின்னாடி சேர்த்து நம்ம பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல கவனிங்கம்மா, படைப்புகளை நல்ல கவனிங்க, படைப்புகளை படைக்கும் போது, படைப்புகளை படைக்கும் போது எப்படி படைப்புகள் அல்லாஹ்வுக்கு பணிந்து கட்டுப்பட்டவையாக திமிரு பிடிக்காதவையாக இருந்தனவோ. என்ன இப்போ எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கும் போது நீயே என்ன படைச்ச நான் உண்டாக மாட்டேன்னு ஒரு படைப்பு சொல்ல முடியுமா? ஒரு படைப்பு அல்லாஹ் உருவாக்கும் போது நான் உருவாக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று மறுக்க முடியுமா? முடியாது. குன் ஃபயக்குன், இன்னம அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயக்குன், அவன் நாடினால் குன் என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். அப்ப எந்த படைப்பும் அல்லாஹு தஆலா அதை படைக்கும் போது அது எப்படி திமிரு கொள்ள முடியாதோ, அது எப்படி சண்டை போட முடியாதோ, அல்லாஹ்விடத்துல எதிர்த்து பேச முடியாது, என்னையே இப்படி படைச்ச, என்னையே நீ வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல திமிரு பண்ணிக்கிட்டு அது வந்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியுமா? முடியாது. அல்லது என்னையே இப்படி படைச்ச, என்ன நீ அப்படி படைச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேஸ் போட முடியுமா? முடியாது. இதே போலதான் படைக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான பயங்கரமான படைப்பாக இருக்கட்டும், அந்த படைப்பு அல்லாஹ்வுக்கு பயந்ததாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர அல்லாஹ் அந்த படைப்புக்கு பயப்பட மாட்டான். ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அல்லாஹ் சொல்றான், எவனை வேணாலும் நான் அழிப்பண்டா, எவனுக்கு நான் பயப்பட மாட்டேனாங்களாம். அல்லாஹ் எப்படி சொல்றான், எவனை வேணாலும் நான் அழிப்பேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு ராஜா இருப்பாரு, பயங்கரமான ராஜா, பயங்கர வீரமான ராஜா, யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதை செய்வாரு. ஆனா அவரு பத்து மந்திரிக்கு பயந்துகிட்டு இருப்பாரு, எவன் நம்ம ஆட்சியை கவுத்துருவானு சொல்லிட்டு. தன்னுடைய ராணுவ தளபதிகள்ல பத்து பேருக்கு பயந்துகிட்டு இருப்பாரு, எவன் விஷம் வச்சிருவானு சொல்லிட்டு, எவன் தூங்கும்போது குத்திடறானு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லையா? நம்ம விளங்குதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், நம்ம ரப்பு அப்படிப்பட்டவன் கிடையாது. எவனா இருந்தாலும் சரி, ஃபதம்தம அலைஹிம் பிரப்பி ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹ அல்லாஹ் சொல்லி வரானா இல்லையா? ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி வஸுக்யாஹா ஃபகதபூஹு ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹ கذبت ثمود بطغواها اذ انبعث اشقاها فقال لهم رسول الله ناقه الله وسقياها. அல்லாஹ் சொன்னா, டேய் ثمود பசங்களா, பேச்சியா கேக்குற அநியாயக்கார பசங்களா, அவ்வளவு திமிர்ல இருந்தானோ, பயங்கரமான திமிர். அல்லாஹ் உலகமே அவனை பார்த்து பயந்துச்சு. இன்னைக்கு சரி, பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் எங்களை எதுவும் பண்ண முடியுதான்னு பேசிக்கிட்டு இருக்கானு, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானு. அல்லாஹ் சொன்னா எல்லாத்தையும் ஒரே மட்டமா சமமாகிட்டு போயிட்டோம். ரப்புஹும் பிதம்பிஹிம், அவர்களது குற்றத்தால் பாவத்தால் நாம் அவர்களை அழித்து சமமாக்கி விட்டோம். புரியுதா? வலா யகாஃபு உக்பாஹா, யாரையும் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? அததான் இமாம் இங்க சொல்றாங்க, முமி தும்பிலா மகாஃபத்தி. அல்லாஹு தஆலா தான் படைத்த ஒரு படைப்புக்கு மட்டுமல்ல, தான் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அந்த படைப்புகள் ஆற்றலிலும் வலிமையிலும் புத்திசாலித்தனத்திலையும் எவ்வளவுதான் பிரம்மாண்டமான பயங்கரமான படைப்புகளாக இருந்தாலும், அந்த படைப்பு தனியா இருந்தாலும், அந்த படைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாலும் சரி, அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா மௌத்தாக்குவதற்கு ஆற்றல் உள்ளவன். அப்படி அவன் எந்த ஒரு தனிப்பட்ட படைப்புக்கோ அல்லது மொத்த படைப்புகளுக்கோ மௌத்த கொடுக்கும் பொழுது அல்லாஹ்க்கு எந்த பயமும் வராது. அல்லாஹ்க்கு எந்த பயமும் கிடையாது, யாரையும் அவன் பயப்பட மாட்டான். புரியுதா? யாருக்கு எந்த தண்டனை கொடுக்கும் பொழுதும் யாரும் அவனை மீறிட முடியும் என்ற நிலை இருக்குமா? இருக்காது. மனிதர்களுக்கு தான், இவனுக்கு நம்ம இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறோமே, இவன் எதிர்த்துக்கிட்டான்டா, நம்ம என்ன ஆகிறது? புரியுதா? அந்த மாதிரியான பயமெல்லாம் உலகத்துடைய மன்னர்களுக்கு, உலகத்துடைய மக்களுக்கு, உலகத்துடைய அதிகாரிகளுக்கு இருக்குமே தவிர ரப்புல் ஆலமீனுக்கு அந்த பயம் கிடையாது. அப்ப முமீதுன் பிலா மகாஃபத்தின், அல்லாஹ் மௌத்தை கொடுக்கக்கூடியவன், அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. சரி, ஒண்ணு. இரண்டாவது, பாயிசுன் பிலா மஷக்கத்தின், பாயிசுன் பிலா மஷக்கத்தின். சரி, இப்ப படைப்புகள், இந்த படைப்புகளை பொறுத்த வரைக்குங்க, ஒரு தடவை அவங்க செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்யறாங்க, செஞ்சத இப்ப உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கங்க, சரியா? ஒரு சைக்கிளை ஒரு கடையில் போய் ஒருத்தர் வாங்கிட்டு வர்றார், வாங்கிட்டு எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியிருக்கு, ஹேண்டில், பாரு, சீட்டு, அப்புறம் செயின், அப்புறம் வந்து ரிம்மு, டயரு எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்குது. புரியுதா? இப்போ வாங்கிட்டு வந்தவன் என்ன செஞ்சான், திடீர்னு அவனுக்கு ஒரு குரங்கு புத்தி வேலை பார்த்துச்சு. வேலை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது, சரி நம்ம ஒன்று செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கழட்டிட்டான். சீட்டை தண்ணி, ஹேண்டில் தண்ணி, பாரை தண்ணி, வீலை தண்ணி, டயரை தண்ணி, டீபை தண்ணின்னு எல்லாத்தையும் கழட்டிட்டான். கழட்டிட்டு உட்காந்துருக்கான், என்ன
திரும்ப மாட்ட தெரியாம கழட்டிப் தான் டக்கு டக்குன்னு கழட்டுறது எவ்வளோ ஈஸி, கழட்டுறது கஷ்டமா, புசுக்கு புசுக்குன்னா புசுக்கு புசுக்குன்னா எல்லாம் கழட்டியாச்சு உட்காந்துருக்கான். மாட்டுறான்னு சொன்னால் எதை முதல்ல மாட்டுறது, இதை மாட்டினா இது இடிக்குது, அதை மாட்டினா இது இடிக்குது, டயரை மாட்டினா இது டியூபை மாட்ட முடியல, டியூபை மாட்டினா எப்படா டயரை மாட்டுறது. இது மனிதர்களுடைய பலவீனம். மனிதர்கள் கஷ்டப்பட்டு ஒன்றை உருவாக்குவான், அதுக்கப்புறமா ஈஸியாக அதை அழிச்சிடுவான், கலட்டிடுவான், ஏதாவது செஞ்சிருவான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்ப செய்யும்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பெரிய மெனக்கெடு, செய்ய முடியாதுன்னு இல்லை முடியும், ஆனால் ரொம்ப பெரிய சிரமம் வேணும், ரொம்ப பெரிய கஷ்டம் வேணும். அந்த சிரமம் கஷ்டம்லாம் பட்டாதான் திரும்ப அதை அவன் அதை உருவாக்க முடியும், திரும்ப வந்து அதை அதனுடைய பழைய ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். சொல்லுவாங்கல்ல இப்ப அங்க பாரு, அதாவது இந்த குழப்பம் பண்ணதுக்கு பிறகு ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு அதை திரும்ப ரிப்பேர் பண்றது உருவாக்குறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு வீடுங்க புதுசா கட்டுறது ஈஸி, பழைய வீட்டை ஆல்டரேஷன் பண்றதுன்னா இருக்கிற வீட்டை இந்த பக்கம் இந்த பாருங்க, இதை இடிச்சா அங்க உழுவுது, அதை இடிச்சா அங்க உழுவுது, பாத்ரூமை சரி பண்ணானோ கடைசியில ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி ஆகி போய் ஃப்ளோர் ஓட்டை ஆகி போச்சு. இப்படித்தான் இந்த பக்கம் கை வச்சா அந்த பக்கம் இடிக்கும், அந்த பக்கம் கை வச்சா இந்த பக்கம் இடிக்கும். இப்படிப்பட்ட பலவீனங்கள் சிரமங்கள் எல்லாம் யாருக்குங்க? அல்லாஹுவிற்கு. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணும் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இப்ப மனிதர்களுக்கு இப்ப ஒரு செல்போன் ஒருத்த முதல்ல கண்டுபிடிச்சான், எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பான், என்ன செஞ்சிருப்பான், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேட்டனை வச்சு மிஷினை வச்சு அப்புறம் பட்டனை தட்டினவன அது வருது. இருந்தாலும் அந்த மிஷினை பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? இப்ப சொல்றோம் எல்லாம் மிஷின்ல மனுஷன் செஞ்சிடறான்னு சொல்லிட்டு, ஒரு காரு மிஷின்ல தயாராயிடுது, ஒரு பைக்கு மிஷின்ல தயாராயிடுதுன்னு, அதை தயார் பண்ற மிஷினை உருவாக்கி அதை மெயின்டெனன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அதுல எங்கேயாவது ஒரு நட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ற வரைக்கும் அவனுக்கு மூளை வேலை செய்யாது. மனிதர்களை பொறுத்த வரைக்குங்க ஒரு பொருளை உருவாக்குவதும் அவனுக்கு சிரமம், உருவாக்கிய பொருளை குழைத்ததற்கு பிறகு அதை அலங்கோலப்படுத்துறதுக்கு பிறகு அதை மீண்டும் செய்வதும் அவனுக்கு சிரமம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை உருவாக்குறதும் சிரமம், அதை உருகுலைத்ததற்கு பிறகு அதை மீண்டும் உருவாக்குறது மீண்டும் செய்யறது சிரமம். ரப்பை பொறுத்த வரைக்கும், நம்முடைய அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை உருவாக்குவதும் அவனுக்கு குண்டுதான், உருவாக்கி அழித்த பொருளை திரும்ப உருவாக்குவதற்கும் அவனுக்கு குண் என்ற வார்த்தை தாங்க. குர்ஆன்ல நூத்துக்கணக்கான வசனம், புரியுதா? நாளைக்கு வரும்போது ஒரு 10-20 வசனம் எழுதிட்டு வாங்க நீங்க, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் கேக்குறான், ஆனா முட்டாள் மனுஷனே, நீ வந்து திரும்ப படைப்ப எப்படி படைப்பேன் படைப்பேன்னு கேக்குறியப்பா? இப்ப ஆரம்பத்தில் படைச்சன அதை பார்க்கலையா? ஆரம்பத்தில் படைத்தவன் மீண்டும் அதை படைப்பதற்கு அவனுக்கு என்ன சிரமம் இருக்கு? புரியுதா இல்லையா? அப்படியே பார்த்தாலும் அதாவது முதல்ல படைக்கிறது தானே கஷ்டம். முதல்ல படைக்கிறதுன்னு சொன்னா இல்லாத ஒன்ன உருவாக்குறது, இல்லாத ஒன்ன பார்த்து ஒன்ன உருவாக்குறது மனுஷன் செஞ்சுட்டு போயிடறான். ஒருத்தன் உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒருத்தன் கண்டுபிடிப்பான், ஐரோப்பாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொருளை கண்டுபிடிப்பான், சீனாவில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அதை போய் 10 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கிட்டு அதை செஞ்சு இவன் 1 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வித்துருப்பான். உருவாக்குன பொருளை பார்த்து ஒரு பொருளை உருவாக்குறது பெரிய விஷயம் அல்ல, முதன் முதலாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒன்றை அதற்கு முன் உதாரணம் இல்லாமல் உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உன்னுடைய பார்வையில். அதுவே எனக்கு கஷ்டம் இல்லை, ரப்புக்கு என்ன சொல்றான், எனக்கு அதுவே கஷ்டம் இல்லையடா. அப்படி இருக்கும் பொழுது நான் உருவாக்கின பொருளை நான் அழிக்கிறேன், நான் திரும்ப அதை கொண்டு வருவதற்கு, அதை திரும்ப நான் உருவாக்குறதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்குது? புரியுதா? அதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, பாஇஸுன் பிலா மஷக்கத்தின், அவன் படைப்புகளுக்கு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவன், அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை, ரப்புக்கு எந்த சிரமமும் கிடையாது. இப்ப பாருங்க இந்த மவுத்துங்க இருக்குல்ல, மவுத்து பயந்துடாதீங்க, அது வரும்போதுதான் வரும். இந்த மவுத்து என்னமா மவுத்து தெரியுமா இல்லையா? ஆமா, அது வந்து நம்ம வந்து மவுத்தை பார்க்க முடியும், புரியுதுங்களா? மவுத்து நம்மளை பார்க்க வரும்போது நம்ம அதை பார்க்க முடியாது. மவுத்து வந்து நீங்க பார்க்கலாமா, அது வந்து உங்களை பார்க்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம போயிட வேண்டியதுதான். இப்ப அந்த மவுத்து இருக்குது, அந்த மவுத்து வந்து அதுக்கு ஒரு உருவம் இருக்குங்க, மவுத்து உருவம் இருக்கு, அது ஒரு சிபத்து, அது வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது.
புரியுதுங்களா? இங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்க்ல இரண்டாவது வசனத்துல தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், அவன் மௌத்தை படைத்தான் ஹயாத்தை படைத்தான்னு சொல்றான். அப்ப மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு, மௌத்துனா இல்லாத ஒன்று அப்படின்னு நினைக்காதீங்க. புரியல உங்களுக்கு? மௌத்துன்னு ஒன்று இருக்கு, புரியுதா? ஹயாத்துன்னு ஒன்று இருக்கு. இப்ப நமக்குள்ளார அல்லாஹு தஆலா ஹயாத்தை ஃபிட் பண்ணிருக்கிறான். இந்த ஹயாத் எடுத்துட்டு மௌத்தை ஃபிட் பண்ணானா முடிஞ்சு போச்சு, நம்ம இயங்க மாட்டோம். புரியுதா? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், மௌத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஹயாத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவனிக்கிறீங்களா? 57. ஆமா, இது வந்து புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து நாளையில சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்களாம் அல்லாஹு தஆலா. சொர்க்கவாசிகளே எல்லாரும் எட்டி பாருங்க, அண்ணாந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நரகவாசிகளுக்கு வந்து ஒரு சத்தம் வரும், நரகவாசிகளே எல்லாரும் அண்ணாந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மலக்கு ஒரு ஆட்டை கொண்டு வருவார். அந்த ஆடு என்ன? அதான் மௌத், அதான் மௌத். அந்த சவத்துல வச்சு பாருங்க அப்படின்னு மௌத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மௌத்து வருதுன்னு சொல்லிட்டு அவரு அந்த மௌத்தை அறுத்துருவார். சொர்க்கவாசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடும். அப்ப என்ன அர்த்தம்? எதனால? அப்பா இந்த சொர்க்கத்தை விட்டு இனிமே நம்ம வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு. நரகவாசிகளுக்கு அவ்வளவு பெரிய அழுகையும் பயமும் கூடி போயிடும். ஏன்? இனிமே இந்த நரகத்துலதான் நம்ம கிடக்கணும், நமக்கு இங்க சாவும் கிடையாது, வெளியே போக முடியாது. ஒண்ணு, ரெண்டாவது என்னைக்காவது ஒரு நாள் செத்து நம்ம கதை முடிஞ்சிடும் நினைச்சிருப்பானுல்ல, முடிஞ்சு போச்சு, நமக்கு மௌத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்தை கொண்டு வரப்படும் ஒரு அழகான ஆட்டின் உருவத்திலே அந்த ஆடு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே அறுக்கப்பட்டு விடும். நீங்க கவனிங்க, சில விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல அதை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு உருவம் தெரியாது, ஆனா ஆகிரத்துல போகும்போது நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாமல் இருந்ததுக்கெல்லாம் அல்லாஹுத்துல ஒரு உருவத்தை கொடுத்திருப்பான். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இப்ப அதுக்கு ஒரு உருவம் இருக்கா? தொழுதிங்க, நோன்பு வச்சீங்க, இது நல்ல அமல்கள். அதே போல பாவம், ஒரு மனிதன் ஒரு ஒரு பாவம் செய்யறான். இப்ப இதெல்லாம் வந்து இப்ப தொழுது முடிச்சோம், கண்ணுக்கு தெரியுதா தொழுது முடிச்சது? நோன்பு வச்சு முடிச்சோம், நோன்பு கண்ணுக்கு தெரியுதா? சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், திக்ர் செஞ்சோம், கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், பொய் பேசுறான், ஏமாத்துறான், திட்டுறான், நாம நம்பிக்கைக்கு மோசடி செய்யறான், அல்லது வேற வேற பாவங்கள் செய்யறான். பாவம் செஞ்சான், செய்யும் போது பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. இப்ப இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போதுன்னா முடிஞ்சு, மௌத்துக்கு பிறகு கபருக்கு போனாலே ஆரம்பிச்சிடும். மௌத்துக்கு பிறகு கபருக்கு போனாலே ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து அமல்களுக்கெல்லாம் உருவங்கள் வந்துடும். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நல்ல அமல் இருக்குது, ஒரு அழகான வாலிபருடைய உருவத்திலே வரும். பாவமான அமல்கள் ஒரு கெட்ட உருவத்திலே வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லாமே சஹீஹான ஹதீஸுகள்ல வரக்கூடியது, நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தராசு தெருல வச்சு நிற்பான். புரியுதா? பின்னாடி அந்த பாடமும் வரும், கியாமத்து நாளையில கண்டிப்பா தராசு இருக்கு, அங்க அமல்கள் நமக்கு நிறுக்கப்படும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னன்னா அது நம்ம தொழுதும் வச்சோம், இதுக்கு செஞ்சோம், அல்லது ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே, இதெல்லாம் எப்படி அங்க வந்து சொர்க்கத்துல மறுமையில நிறுக்கப்படும்னா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க பார்க்கும்படியான ஒரு திடமான ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுப்பான், அது கண்டிப்பா அங்க வைத்து நிறுக்கப்படும். புரியுதுங்களா? பாருங்க இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா, சூரா ஆலு இம்ரான் நீங்க நிறைய ஓதுங்க, மனப்பாடம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில வரும் பொழுது அந்த சூரத்துல் பக்ராவும் சூரா ஆலு இம்ரானும் பெரிய ரெண்டு மேகம் மாதிரி வந்து அந்த மனுஷனுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. மறுமையில அவ்வளவு பயங்கரமான வெயில் நேரத்துல சூரத்துல் பக்ராவும் சூரா ஆலு இம்ரானும் யார் அதை ரொம்ப ஓதி மனப்பாடம் பண்ணி அதன்படி அமல் செஞ்சு அதுல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த ரெண்டு சூராவும் அப்படியே மேகத்தை போல நிழல் கொடுத்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? அல்லது ஒரு பெரிய, அதாவது பறவைகளின் இரண்டு கூட்டங்களை போல வந்து அந்த ரெண்டுமே அந்த மனுஷனுடைய மனுஷனுக்கு மேல அது இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஓதன அந்த குரானுடைய குரான் என்பது நாளைக்கு மறுமையில
பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு காட்சி தரும். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, நம்முடைய அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் வந்து வானத்தை நோக்கி ஏறுகின்றன வருது. அதே போல குர்ஆன்லயும் அது இருக்கு, இலைஹியஸ்அது கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஹு. நம்ம சொல்லக்கூடிய கலிமா வானத்தை நோக்கி ஏறுகிறது, நல்ல அமல்கள் மேலும் அந்த கலிமாவை உயர்த்துகின்றன சொல்லிட்டு, புரியுதா? அப்ப இது எல்லாமே ஒரு பொருள். இந்த உலகத்துல நம்மால் அதை பார்க்க முடியல, அவ்வளவுதான், நம்மால் அதை பிடிச்சி வைக்க முடியல. ஆனா இது எல்லாமே அல்லாஹ்விடத்துல பாதுகாக்கப்பட்டு அது எல்லாமே ஒரு உருவத்தில் இருக்கு, எல்லாமே ஒரு அமைப்பில் அது இருக்குது. நாளைக்கு ஆகிரத்துக்கு போனாதான் நம்மால் அதை என்ன ஏதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியும், புரியுதுங்களா? அப்ப மௌத்து என்பது ஒரு பொருள், அது மௌத்து என்பது இல்லாத ஒன்று, அதம் எதுவும் லாஷை, அதாவது ஒரு நத்திங் கிடையாது, புரியுதா? சம்திங் நத்திங் ரெண்டு இருக்கா இல்லையா, நத்திங் கிடையாது. மௌத் என்பது சம்திங், அது இருக்கு, அது வந்து ஒரு பொருள். அது தபாரக அல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அல்லதி ஹலகல் ஹயாத அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத. மௌத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப அது படைக்கப்பட்ட ஒன்று, இருக்கக்கூடிய ஒன்று அது, புரியுதுங்களா? சரி, அப்ப முமீதுன் பிலா மகாபத்தின். அப்ப மௌத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. முமீத்தும் பிலா மகாபத்தின், மௌத்தை கொடுப்பான், அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. பாயிசுன், அவன் மௌத்து கொடுத்தவர்களை மீண்டும் அவன் உயிர்ப்பித்து எழுப்பி விடுவான். பிலா மஷக்கத்தின், எந்த சிரமமும் இல்லை. இப்ப நம்மளை பாருங்க, செஞ்ச பொருளை திரும்ப கழட்டிட்டோம், பிரிச்சிட்டோம், கண்ணுக்கு முன்னாடி எல்லா பொருளும் இருக்குது. நம்ம பிரிச்ச ஸ்பாட்ஸ் ஃபுல்லா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அது எப்படி முதல்ல எதை வைக்கணும், இரண்டாவது எதை வைக்கணும்னு கைடு புக்கு கையில இருக்குது. இருந்தாலும் நம்ம சீக்கிரமா அதை செஞ்சிட முடியுமா? ஒரு ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி நேரம் எடுத்துப்போம். இப்ப ஒரு சைக்கிளை கலட்டினோம், ஒரு மணி நேரம் ஆகும் திரும்ப மாட்டிருக்கு. அதிகப்படியா ரொம்ப திறமையானவனா இருந்தாலும் கூட ஒரு மணி நேரம் ஆயிடும். திறமை இல்லாத நம்மள மாதிரி ஆளா இருந்தா ஒரு நாள் உட்கார்ந்துருக்கணும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, நமக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துங்க, இந்த பொருளை பிரிச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 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 ஸ்பேர் பார்ட்ஸா கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இதை நம்ம திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குறதுக்கு நமக்கு அரை மணி நேரம், சில நேரத்தில் ஒரு மணி நேரம், சில நேரத்தில் ரெண்டு மூணு ஒரு நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆகுது. அல்லாஹு தாலா உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து எத்தனை மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் படைப்புகளுக்கு மௌத்த கொடுத்துருக்கான், எத்தனை மனிதர்களை மௌத்தாக்கியிருக்கிறான், எத்தனை மிருகங்களை மௌத்தாக்கியிருக்கிறான், எத்தனை மீனை மௌத்தாக்கியிருக்கிறான், எத்தனை பறவைகளை மூத்தாக்கியிருக்கிறான், அதனுடைய ஸ்பார்ஸ், புரியுதுங்களா, அதனுடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள் எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி எல்லாமே மண்ணுக்குள்ளார போயிருச்சு. எதுவுமே இப்ப முன்னாடி இல்லை. அல்லாஹுக்கு இப்படி இருக்கின்ற இந்த நிலையிலும் அந்த படைப்புகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு, மீண்டும் அந்த படைப்புகளை உயிர் கொடுத்து எழுப்புறதுக்கு அல்லாஹ்க்கு சிரமம் கிடையாது. மீண்டும் உங்களை நான் ஒரே ஒரு தடவை அழைத்தால் போதும், பூமியிலிருந்து எல்லோரும் வந்து விடுவீர்கள். புரியுதா இல்லையா? நமக்கு பிரிச்ச பொருள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஆகலாம். ரப்புக்கு எல்லா படைப்பும் அழிந்து பூமியோட மக்கி மண்ணாகி ஒண்ணுமில்லாம போனாலும் அந்த படைப்புகளை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவனுக்கு எந்த விதமான சிரமம், வெறும் சிரமம்னு சொல்லாதீங்க, பிலா மஷக்கத்தின், எவ்விதமான சிரமமும் ஒரு அணு அளவு, ஒரு துளி 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 துளி, கொஞ்சம் 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 அந்த சிரமமும் ரப்புக்கு கிடையாது. புரியுதா? ஒரு ரெண்டு மூணு ஆயத்து மட்டும் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. சூரா ரூம் 30வது அத்தியாயத்தில் 26-27, அதே போல சூரா அன்னமுல், சூரா அன்னமுல் 64வது வசனம், அதே போல சூரத்து ரூம்ல 11வது வசனம், சூரா யூனுஸ்ல 4வது வசனம். இப்ப இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், படைப்புகளை மீண்டும் கொண்டு வருவது எனக்கு எந்த விதத்திலும் சிரமம் கிடையாது, ரொம்ப லேசு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஓதும்போது கொஞ்சம் சிந்தனையோட ஓதுனீங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும்.
ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.